ஓம் சிவாய நமம். சைவம் தா தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 13. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
முதலில் பஞ்சாட்சரம் ஓதிவிட்டு நிகழ்ச்சிக்கு வருவோம். ஓம் நம சிவாய சிவாய நமவோ. ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நமவோம். 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 ஓம் நம சிவாய 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 நமவோம். சிவாய நமவோம். சிவாய நமவோம். சிவாய நமவோம். சிவாய நமவோம். நம பார்வதி பதயே
பெற்றே நானே வாயானை மனத்தை முடிப்பாடன்னை தூயானே தூவெள்ளை ஏற்றாந்தன்னை குடத்தின் கடையானே தொடர்ந்து நின்ற தாயானே தவமாய தன்மையானே என் தாயானே தவமாய தன்மையானே தலையாய தேவாதி தேவர்க்கு என்று செய்யானே மதுரைக்கு கடம்பவனபுரம் என்று பேர். ஆலவா என்பதும் மதுரை என்பதும் நான்மாடக்கூடல் என்பதும் காரணப்பெயர். அந்த காரணப்பெயரை நான் இப்ப விளக்கி சொன்னேனேயானா நான் என்னுடைய நிகழ்ச்சிக்கு போகிறது சிரமமா இருக்கும். இப்ப சிதம்பரத்திற்கு வந்து தில்லைவனம் என்றுதான் பேர், தில்லை என்றுதான் பேர். தில்லை என்று ஒரு செடி. நான் உங்களுக்கு முன்னையே நினைவூட்டியிருப்பேன், நமது சிவாலயங்கள் இருக்கிற சிவன் ஒரு காலத்துல ஒரு மரத்தடியில தான் இருந்தது. அந்த மரத்தை வச்சுதான் அந்த ஊருக்கு பேர் இருக்கும், ஆலங்காடு, பனையபுரம், தர்பாரண்யேஸ்வரம் என்று வருவதெல்லாம் பின்னாலதான் இந்த கோயிலாக வளர்க்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல தில்லை என்பது ஒரு செடி, அந்த செடிங்கிட்டதான் அந்த கோயில் இருந்ததாக வரலாறு. இப்ப அந்த ஊர்ல தில்லை என்ற செடி இல்ல, பக்கத்துல ஏதோ சில ஊர்களில் இருக்கதாக எழுதி இருக்கிறார்கள். ஆக கடம்பவனபுரம் என்பதுதான் சில இது மதுரைக்கு பேர். ஆலவாய், மாடக்கூடல் இதெல்லாம் காரணப்பெயர். இப்போ நாம் வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய வரலாறிலே அவர் இந்த சைவ சமயத்துக்கு செய்த பெரிய தொண்டு, இந்த சைவ சமயத்தை காப்பாற்றி விட்ட பெருமை திருஞான சம்பந்தருக்கு உரியது. அப்படி அவர் காப்பாற்றி மிகவும் காப்பாற்றுவதற்கு சிரமப்பட்டு காப்பாற்றிய இடம் மதுரை. அவருடைய திரு அவதாரத்தின் நோக்கமே சைவ சமயத்தை காப்பாற்றுவதற்குத்தான். நான் இங்கு உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்கவாசரும் முயற்சி செய்து இதனை காப்பாற்றாவிட்டால் இது 7வது நூற்றாண்டிலேயே இந்த சமுதாயம் மண்மூடி போயிருக்கும். அதனாலேதான் திருக்கோயில்கள் எல்லாம் அந்த 4 பேரையும் நிச்சயமாக நம்மளை போல மனிதராக பிறந்த அவர்களை தேவர்களாக எண்ணி கடவுளாக எண்ணி கோயிலிலே வைத்திருக்கிறார்கள். ஆக திருஞான சம்பந்தர் மதுரைக்கு சென்று அவர் தங்கியிருந்த மடத்திலே தீயை வைத்து இந்த சமணர்கள் கொளுத்தி விட்ட போது இந்த தீ பாண்டியனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் பாடிய போது அந்த தீ அவரை பிடித்துக் கொண்டது. அதுதான் அவருக்கு வெப்பு நோயாக மாறியது. வெப்பு நோயில் அவன் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் என்று சென்ற மாதம் நிறுத்தி இருந்தோம். இப்பொழுது மேலே தொடங்கும். பாண்டியன் வெப்பு நோயினால் துடிக்கிறான். இந்த சமணர்கள், பாண்டியன் சமணனாக ஆகிவிட்டான், அவன் கூன் பாண்டியன் அவனுக்கு பேர். இப்ப கூனனாக இருந்தாலும் குருடனாக இருந்தாலும் செவிடனாக இருந்தாலும் அவனுக்கு பேர் இருக்கிறதல்லவா. ஆனா அந்த பாண்டியனுக்கு என்ன பேர் என்று நான் பார்த்தபோது எங்கேயும் எனக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிடைத்து சொன்னால் நான் கேட்டுக் கொள்வேனாக. அந்த கூன்பாண்டியன் இப்பொழுது ஜுரநோயினால் கடந்து துடிக்கிறான். கிட்டே போய் இந்த மங்கையர்கரசியார், திருஞான சம்பந்தர் வந்தால் இந்த நோய் தீரும் என்று சொல்லுகிறார்கள். இந்த நால்வர் பேரை ஐந்தெடுத்து என்று சொல்லுவார்கள். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்ற பெயரில் ஐந்து எழுத்து இருக்கிறது என்று பெரியவர்கள் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார்கள். ஆக திருஞான சம்பந்தர் என்ற சொல் அந்த பாண்டியனுடைய காதல விழுந்த உடனேயே அவனுக்கு கொஞ்சம் ஜுரம் கொஞ்சம் குறையிறது போல இருந்ததுதான். நோயுற்று இருக்கிற ஒருவன் எவ்வளவு கசப்பு மாத்திரையும் ஏற்றுக்கொள்ளுவான் அது நமக்கு தெரியும் இல்லையா. சாதாரண வேலையில் அந்த மருந்து அவனை சாப்பிட சொன்ன சாப்பிட மாட்டான், நோய் இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளுவான் அல்லவா. இப்போ சமணனாக இருக்கிற பாண்டியன் சைவனாக இருக்கிற திருஞான சம்பந்தரை அங்க வர சொல்லுவதற்கு ஏற்றுக்கொள்ளுகிறான். காரணம் என்ன? உடல்நிலை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறது அல்லவா. ஆனால் தீவிரமாக இருக்கிறவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உதாரணமாக ஒன்று சொல்லுவோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இரண்டு கண்ணும் போய்விட்டது என்று உங்களுக்கு தெரியும். அந்த வேளையிலே அவர் வந்து வேற ஒரு தெய்வத்தை வணங்கினார் என்று வரலாறு இருக்கிறதா? இல்லை. ஒரு பெரியவர் தனக்கு உடல் நோய் வந்தபோது அவருடைய பெயரை நான் சொல்ல இங்கு விரும்பல. ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார் அவர். அவருக்கு நோய் வந்து விட்டது. நோய் வந்ததன் காரணமாக வேற ஒரு தெய்வத்தை அவர் வணங்குகிறார் அல்லவா. அப்ப கொள்கையில் மாறுதல் வந்து விடுகிறது அல்லவா? ஆமா. அவருடைய பெயரை நான் சொல்ல தயாராக இல்லை. திருநாவுக்கரசரோ, திருஞான சம்பந்தரோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ அல்லது மாணிக்கவாசகரோ தனக்கு பெரிய இடர்பாடு வந்த போதும் கூட சிவனை தவிர வேறொரு தெய்வத்தை அவர்கள் வணங்கவில்லை என்பதை நீங்கள் திண்டமாக நெஞ்சிலே எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமா. ஆக கூன்பாண்டியன் என்ன செய்கிறான்? தனக்கு உடல் நோய் சரியில்லை என்று சொன்ன பொழுது திருஞான சம்பந்தரை கூப்பிடலாமான்னு சொன்ன போது சரின்னு ஒத்துக்கிறான். ஆக கொள்கையில் மாறுபாடு வருகிறது. கொள்கையில் அழுத்தம் இல்லை என்பது பொருள். இங்கே ஒத்துக்கொள்ளுகிறான். நேர திருஞான சம்பந்தரிட்ட மங்கையர்கரசி யாரும் குலச்சிரி யாரும் போய், சுவாமி எங்களுக்காக நீங்க வந்து இந்த கூன்பாண்டியனுடைய ஜுரத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டபோது ஒத்துக்கொள்ளுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, மங்கையர்கரசி யாருக்கும் குலச்சிரி யாருக்கும் அவர்களுக்காகவாவது போய்த்தான் தீரும். அது கடவுளுடைய விருப்பமும் அது என்பதும் நாம எண்ண வேண்டியது ஒன்று. சரின்னு சொல்லிவிட்டு நேரா சரி பாண்டியனை போய் பார்க்கலாம்னு வரல சுவாமி. அந்த தன் முனைப்பே இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். சரி வர்றேன்னு சொல்லிவிட்டு நேர பாண்டியனிட்டு போகாம நேரம் ஆரவாகித்தான் போறார், சிவனிட்டு தான் போறார். அப்ப கேட்கிறார், சுவாமி நான் போய் அந்த சமணர்களால தீர்க்க முடியாத நோயை நான் போய் தீர்ப்பதற்கு உனக்கு சம்மதமானு கேட்கிறார். நான் தீர்த்து விடுவேன் ஆணவத்தோடு அங்கு செல்லவில்லை என்பதும் நாம எண்ண வேண்டியது ஒன்று. போயிருக்கலாம் அல்லவா? கிடையாது, நேர கோயிலுக்குத்தான் போற. போய் சாமியை கேட்கிறார். அவர் அப்ப கேட்டது பாடலாக, அந்த பாடல் இருக்கிறது இன்றும். Thank you. பாண்டியனுக்கு போய் ஜொர நோயை தீர்த்து இந்த சமணர்களை வாதில் வென்று அவர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு உனக்கு திருவுள்ளமா அப்படின்னு கேட்டுவிட்டார். கேட்டபோது சாமியினுடைய திருவருள் உடனே அவருக்கு கிடைக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பெரிய புராணத்தில் படித்தவர்கள் சில பேர் இங்க இருக்கக்கூடும், அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ இருக்கட்டும். ஆக அவருக்கு அந்த சரியான திருவுள்ளத்தின் குறிப்பு அவருக்கு கிடைக்கவில்லை என்றுதான் நான் எண்ணுகிறேன். மறுபடியும் ஒரு பதியம் பாடுற, உனக்கு திருவுள்ளம் தானா அப்படின்னு மறுபடியும் ஒரு பதியம். இந்த பாடின பாட்டுல 10 பாடல்கள் இருக்கிறது. உன்னுடைய திருவுள்ளமா 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 10 தடவை கேட்டிருக்காரு. 10 தடவை கேட்டும் அவருக்கு சரியான பதில் அவரை சேர்ந்து வரல என்றுதான் நான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு பதியம் பாடுறார் சுவாமி. நம்ம நாட்டில் ஒரு சொல்லு ஒண்ணு உண்டு பண்றீங்களா, பசுவை அடிக்க கூட மாட்டார்கள் ஆனா கொல்ல வருகிற பசுவை கொல்லலாம் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா. அப்படி சொல்லு நம்ம நாட்டில் இருக்கு. எப்ப ஒரு சமுதாயத்தை ஒழித்து கட்டணும்னு அவர்கள் நினைக்கும் போது திருஞான சம்பந்த தண்ணிங்க இருந்த மடத்துல தீய வச்சான், திருநாவுக்கரசர கல்லுல கட்டி போட்டான், பாய்ச்சனை கொடுத்தான், சுண்ணாம்பு கழகத்தையும் போட்டான் இல்லையா. ஆமா, இப்படி எல்லாம் ஒரு தீமை செய்தவனை அகற்றுவதற்கு அவர் எண்ணியது தப்பு இல்லை என்றுதான் நமது பெரியவர்கள் கருதி இருக்கிறார்கள். அதைத்தான் இவர் சாமி சொல்றார். பாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே திருவுள்ளமே பாதி மாதுடன் நாய பரமனே பரமனே திருவுள்ளமே. இவ்வளவு எதுக்கு தெரியுமா, ஏன் அவர்களை வாதில வெல்லணும் நான் நினைக்கிறேன்னு தெரியுமா, எனக்கு சொந்தத்துக்கு ஒண்ணும் கிடையாது, உன்னுடைய புகழ் இந்த நாட்டில் இருக்கணும் அதுதான் எனக்கு தேவை.
யாரும் நின் புகழே மிக வேண்டும் பாதி மாதுடன்
இதனுடைய கடைசி பாட்டில் இந்த பதியம் பாடும்போது அவருக்கு விடை கிடைத்து விட்டிருக்கிறது. விடை கிடைத்து விட்டது தெரியுது அவருடைய பாட்டில் இருக்கு. கூடலாலவாய் கோனை விடை கொண்டு ஆடன் வாடன் மேனி அமணரை வாத்திட மாடக்காழி சம்பந்தன் மதித்தை பாடல் வல்லவர் பாக்கியவாளர் என்று எழுதியிருக்கிறார். நமக்கு ஒரு வீடு சொந்தம்னு சொன்னா அதற்கு சஸ்தவேஜி நம்ம கையில இருக்கணும் இல்லையா? சஸ்தவேஜி கையில இருக்கும் போதே இல்லாத போக்கிருத்தனம் எல்லாம் நடக்குது இல்லையா? இல்லன்னா இன்னும் ரொம்ப மோசமா போயிடும் இல்லையா? அது போல திருஞான சம்பந்தருடைய வாக்கு இருக்கிறது இல்ல. கூடலாலவாய் கோனை விடை கொண்டு இந்த ரெண்டாவது பேசின கருத்து வருது. பாதம் மேனி அமலரை வாட்டிட மடக்காடி சம்பந்தம் மதித்தை பாடல் வல்லவர் பாக்கியவாளரே. கூடலாலவாய் கோனை விடை கொண்டு பாடம் அமலரை வாட்டிட கூடலாலவாய் கோனை விடை கொண்டு இந்த பதிகத்தை படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி வைக்கிறார். விடை கிடைத்து விட்டது இவருக்கு. நேர அரசியாரும் மந்திரியாரோடும் அரண்மனைக்கு செல்கிறார். அவன் சமணன், இவர் சைவர். ஆனால் மன்னன் என்ன சொல்லுகிறான்? அவர் வருகிறார், பெரியவர் வருகிறார் சொன்னோட அவர் உட்கார்றதுக்கு ஆசனம் போடணும்ல, வேற எங்கேயோ போட்டிருப்பான் போல இருக்கு. மன்னன் சொன்னானா தலைமாட்டில போடு அந்த ஆசனத்தை சொல்லியிருக்கிறான். எவ்வளவு மரியாதை பாருங்க. ஆமா, அந்த மரியாதை அப்பவே அவருக்கு கிடைத்து விட்டது. வாதல வெல்றது அப்புறமா இருக்கட்டும், பாத்துக்கல. அவருக்கு தலைமாட்டில இட சொன்னானா அந்த ஆசனத்தை என்று பெரிய புராணத்துல வருகிறது. இந்த சமணம்லாம் என்ன சொன்னா, எங்களால அதை தீர்க்க முடியல, அவர் தீர்த்து விட்டால் நாங்களும் தீர்த்ததாக நீ சொல்லணும்னு மன்னன் சொல்லியிருக்காங்க. புராணத்துல அப்படி வருகிறது. மன்னன் சொல்லியிருக்கிறான், நான் கைதவம் பேச மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், நான் வென்றவர் பக்கம் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மன்னவன் அந்த நீதியோடு இருந்திருக்கிறான் பாத்தீங்களா? ஏதோ விதிவசத்தினால வேற்று சமயத்துக்கு சேர்ந்து விட்டானே தவிர அந்த கரெக்டா இருந்திருக்கிறான். இந்த இடத்துல பெரிய புராண பாடல் ஒன்று, அதனை நினைத்து பார்ப்போம். ஆலமே அமுதமாக உண்டு மாணவர்க்கு அடித்து ஆலமே மாற்றினை அடியேற்கின்ற ஞானமின் புகழே ஆக வேண்டும் நான் மறைகள் ஏற்றும் சிலமே அளவாயு சிவபெருமானே சேக்கிடார் பெருமான். அன்னைக்கு வந்த ஆலகால விஷத்தை நீ சாப்பிட்டு விட்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தாய். அது மாத்திரம் இல்ல, 16 வயசுதான் மார்க்கண்டனுக்கு நிச்சயப்படுத்தப்பட்டு விட்டது. அவன் சிவனை வழிபட்ட போது அவனுக்கு ஆயுள் என்றும் 16 கொடுக்கப்பட்ட இந்த வரலாறு இரண்டையும் சேர்த்து நினைக்கிறார் தெய்வ சேக்கிடார் பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களுக்கு வாழ்வை கொடுத்தாய், மார்க்கண்டேயனுக்கு வாழ்வை கொடுத்தாய், இப்போது இந்த சமுதாயத்திற்கு நீ வாழ்வை கொடுத்து விடு என்று கேட்பது போல் இருக்கிறது இந்த தெய்வ சேக்கிடாருடைய பாட்டு. ஆலமே அமுதமாகவும் மாணவர்களுக்கு காலனை மார்க்கண்டி அடியேற்கு என்று ஞானம் ஆக வேண்டும் நான் மறைவே ஆனவாயிற்று இது பெருமானுடைய கருத்து. இந்த தேவாரத்தை எழுத்து எழுத்தா துருவி படித்து பார்த்தவர். ஆனா அப்படி சொல்லல பெரியவர்கள்லாம். தில்லையம்பல கூத்தனுடைய திருவருளினாலே தான் பெரிய புராணம் எழுதி வைத்தார்னு உமாபதி சிவா சொல்லிவிட்டார். இப்படி அவர் தேவாரத்தை துருவி ஆராய்ச்சி பண்ணி படித்தார்னு சொன்னா அதை சைவ மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தெய்வ சேர்க்கிறார் பெருமான் பெரிய புராணம் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அதனையே படித்துக் கொண்டிருந்தாராம். சிவன் இப்படியுமே எழுத செய்தானே அப்படின்னு என்று சொல்லுகிறார்கள். நான் என்ன சொல்றேன், ஐயா சிவன் பாட தில்லம்பரக்கூத்தன் பாட வைத்தான் என்பது ஒரு பக்கம், இவர் தேவாரத்தை நன்றாக துருவி படித்து விட்டு இந்த வரலாறை எழுதி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லையே இல்லையா? ஆமா, அப்படி எழுதி வைக்கிறார். மன்னன் தலைமாட்டில் உட்கார்றார் சாமி. நாம இப்ப சாதாரணமா ஒருத்தர் சந்திச்சா ஐயா உங்களுக்கு எந்த ஊர்னு கேட்போம். அது போல பாண்டியன் கேட்கிறான், ஐயா உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்கிறான். அப்ப சாமி என்ன பண்றாரு, ஒரு பதிகமே பாடி இருக்கிறார். எல்லாம் பார்த்துட்டான். பன்னிரண்டு திருநாமம் நான் உங்களுக்கு முன்னே நினைவூட்டிருக்கிறேன். இந்த பதியம் பூரா அந்த அந்த பேரை சுத்தி சுத்தி பாடி இருக்கிறார். பிரமனூர் வேணுபுரம் புகலி குரு பெருநீர் தோணி புறம் மண்ணு பூந்தர பொன்னம் சிறபுரம் புறவும் பண்பை அரண் மண்ணும் தன் காடி பயம் உள்ளிட்டு அங்கு ஆதியாய பரமனும் பன்னிரண்டாய் இந்த திருக்கருமலம் நாம் பரவும். இதுல ஒண்ணு, நான் அந்த ஊர்ல தான் பிறந்தேன் சொல்லல, நாம் பரவும் ஊர் அது. இதுல ஆணவம் குறிப்பு என்பது கொஞ்சம் கூட காசுக்கு இல்லை. பரமன் பயிலும் ஊர் அது, நாம் பரவும் ஊர் அது என்று சொல்லிட்டார். திருமனூர் வேணுபுரம் புகழிகள் பெருநீர் தோணிபுரம் மண்ணு சுந்தர பொன்னம் சிறபுரம் புறவும் தந்தை அரண் மண்ணும் தந்தாடி சிவயம் உள்ளிட்டு அங்காதியாய பரமனூர் பன்னிரண்டாய் இந்த திருக்கருமலம் பத்து பாட்டு பதினோரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை சாமி பாடினோம்னா தரு திருக்கழுமரம் சீர்காழி இந்த எதிர்கட்சிக்காரன் இருக்கானே சமணர்கள், அவன் 8000 பேர் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறார்கள். 8000 பேர் இருந்தான் சும்மா இருப்பானா? அவன் கூச்சி போன என்ன செய்யறது, இவன் என்ன பார்க்க நாம பாக்கிறோம் இல்லையா? எதிர்கட்சிகள் போடுற கூட்டம் கூச்சல், அவனும் கூச்சல் போட்டிருக்கான். இந்த கூச்சல் போட்ட போது திருஞான சம்பந்தருக்கு வயசு 10 இருந்திருக்கலாம் அல்லது 12 இருந்திருக்கலாம். இவர்கள் எத்தனையோ வயதானவர்கள், 8000 பேர் எல்லாருமா சேர்ந்து போய் அவர் மேல விழுந்தா கூட அவர் காலி ஆயிடுவார். அப்படின்னு பயப்படுறாங்க இந்த மானினே மங்கையர். ஐயோ என்ன குழந்தையாச்சே, தாய்மை. நான் முன்னே உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன், திருஞான சம்பந்தர் உமையம்மையினுடைய பாலை குடித்தார் என்று சொன்ன உடனேயே, கேட்ட உடனேயே மங்கையர்கரசியாருடைய மார்புல பால் சுரந்ததான், கேட்ட உடனேயே பால் சுரந்ததான். இத ஒரு பெரியவர் எழுதி வைக்கிறார், உமையம்மைய கூப்பிட்டு திருஞான சம்பந்தருக்கு பால் கொடு என்று சிவன் சொன்னதுக்கு அப்புறமா கொடுத்தாங்க. அவள் உயர்ந்தவளா, திருஞான சம்பந்தர் பால் குடித்தாள்னு சொன்ன உடனே அவன் அம்மாவுடைய மார்புல பால் சுரந்ததே அவ பெரியவளா என்று கேட்கிறார் ஒரு பெரியவர். அதாவது வினாவுரை மாதிரி கேட்டாங்க. உமையம்மைக்கு ஈடு சொல்ல முடியாதுதான் அந்த கவினுடைய உயர்வுல அப்படி சொல்லுகிறார்கள். அந்த அம்மா என்ன நினைக்கிறார்கள், ஐயோ சின்ன குழந்தையாக இருக்கிறார்களே திருஞான சம்பந்தர், இந்த பசங்கள்லாம் மேல போய் விழுந்தான்னா அவருக்கு ஏதாவது ஹானி ஏற்பட்டுருமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இத குறிப்பால் உணர்கிறார் திருஞான சம்பந்தர். அப்போ ஒரு பதியம் பாடுறார், மானின் நேர்விழி மாதராய். அந்த அம்மாவுக்கு மானின் நேர்விழிதான் பேர் இருந்திருக்கிறது, ஆராய்ச்சியாளர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். மங்கையர்கரசியார் என்கிற பெயரை திருஞான சம்பந்தர் தான் சூட்டினார் என்று சொல்லுவார் டி என் ஆர் டி என் ராமச்சந்திர ஐயர் அவர்கள்.